والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. وقال الله سبحانه وتعالى: كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين. صدق الله. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுடைய இருவுலக வாழ்க்கையின் வெற்றியை அவருடைய ஏவல்கள் விளக்கல்களின் படி வாழ்வதை வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையும் எம்முடைய இடேற்றத்துக்கு வெற்றிக்காக வேண்டி கொடுக்கப்பட்டவைகளாகும். அல்லாஹு தஆலா இந்த தக்வாவுடைய வாழ்க்கையின் எல்லா நலவுகளையும் வெற்றியை வைத்திருப்பதாக குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹுடைய ஒவ்வொரு கட்டளையையும் எடுத்து நடப்பவர்களாக, தக்வா உள்ளவர்களாக நாம் ஆகி அல்லாஹுடைய வாக்குறுதிகளை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். வல்லல்லாஹு தஆலா தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபா செல்வானாக. அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்று நாங்கள் வாழக்கூடிய காலகட்டம் பாவங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கிறது. சிறிய வயதினர் தொடக்கம் பெரியவர்கள் வரையில எல்லா விதமான பாவங்களையும் அனாச்சாரங்களையும் அசிங்கமான வேலைகளையும் ஈடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது என்பது எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். உண்மையில் இந்த பாவகரமான செயல்கள் நிறையும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை அது பொதுவாக இறக்கப்படும் என்று ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தண்டனை பொதுவாகி விடுகிறது. எந்தெந்த விதத்தில் என்னென்ன விடயங்களில் அல்லாஹ்வுடைய தண்டனை அது இறங்கும் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அது எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தொழில் வியாபாரத்தில், எங்களுடைய உயிர் மான மரியாதை செல்வங்களில் எதை நோக்கி வரும் என்று எவராலும் சொல்ல முடியாது. எனவே பாவங்கள் நிறைந்த இந்த காலத்தில் அல்லாஹு தஆலா ரெண்டு விதமான மக்களுக்கு ரெண்டு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒன்று கோலமாக ஆசிரத்தை படித்தவர்கள் விளங்கியவர்கள், சொர்க்கம் நரகத்தை விளங்கியவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் எச்சரிக்கைகளை பற்றி விளங்கியவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை படித்தவர்கள், இவர்களுக்கு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பாவங்களிலிருந்து அந்த மக்களை விடுவித்து நல்லவர்களாக ஆக்குவதற்குரிய பெரும் ஒரு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. லவ்லா இன்ஹாகும் ஒரு ரப்பானியும் அக்பா என்ற குர்ஆன் வசனம் சொல்கிறது. அந்த காலத்தில் இருந்த மார்க்க அறிஞர்களும் வணக்கசாலிகளும் அந்த காலத்தில் நடைபெற்ற பாவகரமான செயல்களை தடுக்காமல் இருந்ததினால் ஏற்பட்ட அழிவென்ன? அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உட்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டார்கள் என்றெல்லாம் குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே ஆலிம்கள், உலமாக்கள், இழிவு படித்தவர்கள் இப்படிப்பட்டவர்களை அணுகி அவர்களை நெருங்கி அவர்களிடத்திலே ஒரு ஈமானிய உள்ளத்தை, உள்ளத்தில் ஈமானை, ஆகரத்தினுடைய ஒரு பயத்தையும், சொர்க்கத்தினுடைய ஒரு ஆசையையும், நரகத்துடைய பயத்தையும், இப்படியான விடயங்கள் மூலம் வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்வது மிகப்பெரியதோர் கடமையாக இருக்கிறது. இந்த கடமைக்கு உதவியாகவும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகவும் அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு சாராருக்கு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். அதுதான் பணக்காரர்கள், செல்வந்தர்கள். அல்லாஹ் இவர்களுக்கும் ஒரு பாரிய ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். இன்று உலக மட்டத்தில் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு காரணிகள், காரணங்கள் ஏராளம்.
அது மிக பிரதானமான காரணம். வறுமை, வசதியின்மை என்பது இது உலகம் அறிந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வறுமையின் காரணமாக எப்படியான பாவங்கள் சமூகத்தில் அது உண்டாகி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். பெண்கள் எப்படியான பாவங்கள் ஈடுபடுகிறார்கள், சிறுவர்கள் எப்படியான பாவங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று நாங்கள் செல்வந்தர்கள் நல்லவர்கள் இப்படியான சூழலில் வாழ்வதற்கு கூட நாங்கள் விரும்புகிறோம் இல்லை. சிலர் அதிகமானவங்களை பார்க்கிறோம், இப்படியான ஒரு கிராமத்தில் அல்ல இப்படியான ஒரு சூழல்ல வாழ்றவங்க யோசிக்கிறாங்க, இந்த ஊர்ல வாழையிலா, இந்த புள்ளையோட வாழையிலா, சிவங்களோட எங்களை புள்ளையில வளர்க்கலா, வெளியே இறங்கலா, பேசுற பேச்சு காதால கேட்கலா, அப்படியான பேச்சுகள் எங்களோட பிள்ளைகள் பழகுவாங்க, எங்களோட மனைவிமார்களுக்கு ஆபத்து. எனவே இங்க வாழையிலாதுன்னு நல்ல ஊரு தேடி போறாங்க. அன்பானவர்களே, நல்ல ஊரை தேடி போறதல்ல ஒரு முஸ்லிமான மக்களோட பண்பு. அப்படியான இடங்களில் இருந்து இல்மின் மூலம் செல்வத்தின் மூலம் அந்த பாவகரமான செயல்கள் அந்த ஊரிலே நடப்பதற்கு என்ன காரணம், அந்த காரணத்தை விடுவிப்பது, அதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஓடுறதல்ல, அந்த இடத்தை விட்டு இடம் பெறுவதல்ல, அந்த இடத்தை திருத்துவதற்கு இந்த ரெண்டு காரியங்களையும் அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி வேலை செய்வதில் அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த பாவ செயல்கள் வறுமைதான் மிகப்பெரிய காரணம். இந்த வறுமையை இல்லாமலாக்குவதற்கு, இந்த வறுமையின் மூலம் இந்த பாவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஈமானுடைய முயற்சி செய்வதோடு இரண்டாவது பாரியதொரு முயற்சி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. இதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நபி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி வலியுறுத்துகிறது என்று சுருக்கமாக பாருங்க. இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகள், இஸ்லாத்துடைய கடமைகள்ல ஒன்று இந்த செல்வந்தர்களுடைய செல்வத்தை கொடுக்கிறது, ஜகாத் என்று அதுக்கு பெயர். உங்களோட செல்வத்தை, செல்வந்தர்களுடைய செல்வத்தை கொடுக்கிறது இஸ்லாத்துடைய ஐந்து தூண்கள்ல ஒரு தூணாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால், பணத்தை கொடுக்கிறது, செலவழிக்கிறது ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பிரதானமானது என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். இரண்டாவது, குர்ஆன் தொழுகை என்ற மிக சிறந்த இபாதத்தோடு சேர்த்து அல்லாஹ் இந்த ஜகாத்தை, பணத்துடைய இபாதத்தை, செல்வத்தை கொடுக்கும் இந்த வணக்கத்தை அல்லாஹ் தஆலா சேர்த்து 28 இடங்களுக்கும் மேலாக அல்லாஹ் குறிச்சிருக்கிறார். எங்கே தொழுகையை சொல்லுவானோ அங்க இந்த செல்வத்தின் கடமை, பணத்தின் கடமையை அல்லாஹ் தஆலா சொல்லாமல் விட்டதில்லை. மூன்றாவது, செண்டம் கொடுக்கும் பொழுது அதில் குற்ற பரிகாரம் இஸ்லாத்தில் இருக்கிறது. அதாவது ஒருவர் சத்தியம் செய்து சத்தியத்தை முடித்தால் அவர் அதுக்கு குற்ற பரிகாரமாக சில விடயங்கள் செய்ய வேண்டும். அதில் ஒன்று கஃபாரத்துஹு, அஷரதி மசாகீன், 10 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க. லிஹார் என்ற ஒரு மசலா இருக்கிறது, அது கணவன் மனைவி கிடையில கணவன் நீ என்னுடைய சகோதரி போன்று என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பெரிய ஒரு பாடல், அது சொல்வது இஸ்லாத்தின் தடை, ஹராம். அப்படி யாராவது சொல்லிட்டால் அவர் 2 மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும், அது ஒரு அடிமைய உரிமை விடணும், 2 மாசம் நோம்பு பிடிக்கணும். அப்படி இல்லைன்றால் 3வது கட்டமாக 60 மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இது போல ஹஜ்ஜில் ஏதாவது பிழை ஏற்பட்டால் அங்கேயும் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாம் வைத்திருக்கிறது. எங்களோட செண்டங்கள், எங்களோட குற்ற பரிகாரங்கள் எல்லாம் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. பெருநாளுடைய தினம் வந்தால் ஃபித்ராவுடைய ஜகாத் இருக்கிறது, அது மிஸ்கீன்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஜகாத் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. இப்படி பல தலையங்கங்களில் இந்த ஃபகீர், மிஸ்கீன், யதீம் என்ற 3 தலையங்கத்துல இஸ்லாம் மிகவும் பிரதானமாக கவனிக்கிறது. உங்களுடைய பணத்தால என்னென்ன வழிகள்ல அவர்களுடைய தேவைகளை அடக்கலாம், அடைக்கலாம், அவருடைய தேவைகளை நாங்கள் அடைத்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் பல விதத்தில் சிந்தித்திருக்கிறது, வழிகாட்டியிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு விதத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த செல்வத்தின் மூலமாக இந்த ஃபகீர், மிஸ்கீன், யதீம் இப்படியானவர்களுடைய தேவைகளை அடைப்பதன் மூலம் அவர்களால் ஏற்படக்கூடிய பெரும் பெரும் பாவங்கள் அவைகளை நாங்கள் இல்லாமலாக்க முடியும் என்று எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் இது வழிகாட்டுகிறது. ஒரு வசனத்தில் நரகவாதிகளை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது குது பகுள் அவர்களை பிடிங்க, அவர்களை நரகத்துல தள்ளுங்க, 70 முளம் பெரிய சங்கிலியில அவர்களை கட்டுங்க, 70 முளம் நீளமான சங்கிலிகள்ல அவர்களை கட்டுங்க என்று ஒரு வசனம் வருகிறது. அப்படி சொல்லி நல்லா சொல்றான், இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுறதுக்கு காரணம் ரெண்டு, இன்னஹு கான லா யுஃமினு பில்லாஹில் அஸீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன். ரெண்டு விஷயம் அல்லாஹ் சொல்லிக்காத, ஒன்று அவன்கிட்ட ஈமானிக்கல்ல, ரெண்டாவது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுங்க, மிஸ்கீன்களை கவனிங்க என்று இவன் யாரிடத்திலையும் பேசக்கூடியவனாக இருக்கல்ல. கொஞ்சம் யோசிங்க, அல்லாஹ் இந்த ஈமான் இல்லாத பண்போடு மிஸ்கீன்களை கவனிக்கிற விஷயத்துல கவனம் செலுத்தாதவன், வாய் தொடர்ந்து பேசல்ல எங்களையும் சேர்த்திருக்கிறான் என்றால் மிஸ்கீன்களால மிஸ்கீன்கள் விடயத்துல அல்லாஹ் எவ்வளவு கவனிக்கிறான், அந்த மிஸ்கீன்களுடைய ஏழ்மையான உலகத்துல என்னென்ன ஏற்பட போகிறது அதை அல்லாஹ் தடுக்க முயற்சிக்கிறான். அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு சொல்லுவாங்க, வீட்டுல தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லுவாங்க, மனைவியே நீ வீட்டுல கறி சமைச்சால் கரிய ஆணத்தை சார்ந்தாவ கொஞ்சம் கூட சமைச்சுக்க, யாரு கேட்டு வந்தாலும் மிஸ்கீன திருப்பி அனுப்பாதே, அவளுக்கு கொடுத்து அனுப்பு என்று சொல்லிட்டு அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அல்லாஹ் எங்களுக்கு ஈமான் பாக்கியத்தை நசீபாக்கினான், அதன் மூலம் அந்த சங்கிலியில பாதியில இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்று விட்டோம். அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்துல இவங்களை 70 மூலம் சங்கில கட்டுங்க, ரெண்டு காரணம் சொன்னா, அது ஒரு காரணம் எங்கள்கிட்ட இல்ல, நாங்க ஈமான் சொல்லிட்டோம், ஈமான் பாக்கியத்தை தான் எங்களுக்கு நசீபாக்கிட்டான், மத்த பாதி இருக்கிறது மிஸ்கீன்கள விடயத்துல கவனம் செலுத்தாம இருக்கிறது, அந்த விஷயத்தை நாங்க மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது மூலம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த மத்த பாதியில் இருந்து நாங்கள் விடுவித்துக் கொள்வோம் என்று மனைவியை பார்த்து சொல்வார்களா? ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன், சஹாபாக்கள் இந்த மிஸ்கீன்கள் விடயத்தில் அவருடைய வீட்டில எப்படி நடப்பார்களே, ஆனால் வீட்டில மனைவி கிட்ட அவங்க உறுதி எடுப்பாங்க, நீ எந்த மிஸ்கீன் வீட்டுக்கு வந்தாலும் பெருங்கையோடு நீ அவர்களை திருப்பி அனுப்ப கூடாது என்று அவங்கள்ட்ட உறுதி எடுப்பார்கள். இப்படியான சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன். அன்பானவர்களே, மிஸ்கீன்கள், ஏழைகள், பகீர்கள் இவங்கட விஷயத்துல கவனம் செலுத்தாம இருக்கிறது எவ்வளவு பாரதூரமான குற்றம் என்பதை இந்த குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. இன்னும் ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது, நாங்க உலகத்துல சில மக்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம், வசதியை கொடுத்தோம், அவங்க விளங்காத்தனமாக பேசிக்கொள்றாங்க, அல்லாஹ் எங்களைய கண்ணியப்படுத்திட்டான், எங்களுடைய மரியாதையா வச்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களைய செழிப்பா சிறப்பா வச்சிருக்கிறான் அப்படின்ட்டு அவங்க பெருசா நினைச்சு கொண்டாங்க, அல்லாஹ் எங்களைய நல்லா வச்சிருக்கிறான், எங்களைய பெருசாக்கி வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்திருக்கிறான், அந்த பணத்தை தந்து அவளை தான் அவங்க சிந்தனை. இன்னும் ஒரு சாரா, அவங்களை ஏழையாக பகீராக அல்லாஹ் படைச்சதுனால அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் எங்களைய கணக்கு எடுக்கல, அல்லாஹ் எங்களைய கேவலப்படுத்தி போட்டானே, அல்லாஹ் எங்களைய தாழ்த்தி வச்சிருக்கானே என்று அவங்களும் பொறுமையை இழந்துட்டாங்க. இந்த செல்வந்தர்கள் சுக்குர இழந்துட்டாங்க, செல்வந்தர்கள் சுக்குர இழந்துட்டாங்க, இந்த ஏழைகள் சபுர இழந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், ரெண்டு பேர கணிப்பீடும் பிள கல்லா, இது பிழையான கணிப்பீடோட, உங்களுக்கு செல்வத்தை தந்தது வேறவனே உங்களோட சுகத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய இன்பமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி மாத்திரம் அல்ல, ஏழைகளே உங்களுக்கு ஏழ்மையை தந்தது கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி அல்ல, ரெண்டு பேருடைய கணிப்பீடும் தப்பானது பிழையானது என்று அல்லா தால சொல்லிட்டு செல்வந்தர்களை பார்த்து அல்லா பேசுகிறான், ஏழைகளை பேசல்ல. கல்லா வல்லா துக்ரிமூனல் யதீம் வலா தஹாதூனா அலா தஆமில் மிஸ்கீன் வதக்குலூன துலாசாக்கல் அல்லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அல்லாஹ் செல்வந்தர்களை பார்த்து பேசுகிறான், நீங்க கணிப்பீடு செய்தது பின ஆனா உங்களுக்கு இது மாறாக உங்களுக்கு ஏன் தந்திருக்கிறேன், நீங்க உங்களோட வாழ்க்கையை பார்த்தால் நீங்க யதீமானவர்களை கணக்கெடுக்கிறீங்கல்ல, கண்டும் காணாதது போல நடக்கிறீர்கள், கண்ணியப்படுத்துகிறீர்கள் இல்ல. மிஸ்கீன்களை கவனிக்கிற விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க கணக்கிறீங்க இல்ல, யாருக்கிட்ட பேசுறீங்க இல்ல, அது காணாதவர்கள் போல நடக்கிறீங்க என்று அல்லாஹ் செல்வந்தர்களை பார்த்து இந்த வசனத்துல பேசி காட்டுகிறான். நீங்க மற்றவர்களுடைய சொத்தையும் சேர்த்து சாப்பிடுறீங்க, துணியாவை மிகவும் ஆர்வம் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க, மிக விருப்பமாக சேர்த்து வைக்கிறீங்க, செய்ய வேண்டிய வேலையை செய்றீங்க இல்ல. அன்பானவர்களே, இந்த வசனத்திலையும் அல்லாஹ் ஃபகீர் மிஸ்கீன் யதீம் இந்த மூணு சாராரையும் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு வசனத்துல தான் சொல்லும் பொழுது பலத்து தகவல் அப்பவா இந்த மக்கள் கஷ்டமான பாதைய கடக்கப்படாதா, சிரமமான அந்த பாதை இவங்க கடக்க கூடாதா, அதில் நுழைய கூடாதா என்று அல்லாஹ் கேட்டுட்டு கஷ்டமான இந்த பாதை என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லிட்டு அடிமைகளை உரிமை விடுவது, யாரெல்லாம் மற்றவர்கள் கீழ அடிமைப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களை விடுவிப்பது. இரண்டாவது வறுமையுடைய காலத்தில் கஷ்டமான காலத்தில் உணவளிப்பது, தேவைகளை நிறைவேற்றுவது, அதிலும் குறிப்பாக ரெண்டு பேரை சொல்கிறான், யதீமந்தா மக்ரபா சொந்தமுள்ள நெருக்கமானவர்கள் யதீம்கள் அவர்களுக்கும் வறுமை கஷ்டத்தில் வாழக்கூடிய இந்த மிஸ்கீன்களுக்கும் சாப்பாடு கொடுப்பது, உணவுக்கு ஏற்பாடு செய்வது பிரதானமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் கஷ்டமான பாதை, இந்த பாதையை கடக்கப்படாதா. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஓஹோ யாருமே கடக்கல, யாரும் கடக்கிறாங்க இல்லை. அன்பானவர்களை அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்கிறான், இந்த பாதையை கடக்கவும் வேணும் செல்வந்தர்கள், இது பிரதானமான பாதையோட செல்வத்தில இந்த பாதையை கடங்க என்று சொல்லி போட்டு சொல்கிறான். சும்மா காண மினல்லதீன ஆமனு, பிறகு ஈமானையும் பாதுகாத்துக் கொண்டு வதவா ஸௌமிஸ் ஸபர் வதவா ஸௌபில் மர்ஹமா, ரெண்டு வேலை செய்யுங்க, ஒன்று அந்த ஏழைகளுக்கு பொறுமையை கொண்டு அவர்களுக்கு உபதேசிங்க, பொறுமையாக இருக்கணும், போதும் என்ற மனது வேணும், போலுக்கெல்லாம் வச்சுள்ள கூலிகள் என்ன, சபரையும் பேசுங்க, வதவா ஸௌபில் மர்ஹமா, அடுத்தது செல்வந்தர்களுக்கு பேசுங்க, இந்த மிஸ்கீன்களுக்கு புகழாக்களுக்கு இறக்கம் காட்டுங்க, கருணை காட்டுங்க என்று செல்வந்தர்களுக்கு பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் தான் அஸ்ஹாபுல் மைமன சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹு தஆலா இவர்களை வர்ணிச்சிருக்கிறார். அன்பானவர்களே, சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் இவர்களை வர்ணிக்கிறார். யார? கஷ்டமான பாதையில கடக்கிறவங்க, உபதேசிக்கிறவங்க, தூண்டுறவங்க, இதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யறவங்க, இப்படியான மக்களை கவனிக்கிறதுக்கு யாரெல்லாம் சிந்திக்கிறாங்களோ முயற்சிக்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் சொர்க்கவாசிகள். முன்னுக்குள்ளாயத்துல அல்லாஹ் 70 மூலம் சங்கிரியான கட்டப்படும் நரகவாசிகள் சொல்லும் பொழுது சொன்னால், ஈமான் இல்லாதவர்கள், மிஸ்கீன்களை பற்றி கவனஹீனமாக இருந்தவர்கள், கணக்கெடுக்காதவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாவிடத்தில் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் வைத்திருக்கிறார், அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அந்த செல்வத்தை கொண்டு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களை செய்வார்களே. ஆனால் இந்த பக்கீர், இந்த மிஸ்கீன், இந்த யத்தீம்களை கவனிக்க ஆரம்பிப்பார்களே ஆனால் அந்த செல்வத்தை அல்லாஹ் அவர்களிடத்திலே வைப்பார். எப்பொழுது இதில் கவனீனமாக இருந்து அவர்களுடைய சுகபோக வாழ்க்கையை மாத்திரம் அவர்களுடைய நோக்கமாக ஆக்கிக் கொண்டால், அவருடைய செல்வத்தை அவரிடமிருந்து பிடுங்கி, அவருடைய சந்ததியிடமிருந்து பிடுங்கி அல்லாஹ் வேறு மக்களிடத்திலே கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்து காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ் தந்த செல்வத்தை கொண்டு நீங்க நீய செய்யுங்க, சோடர் வீட்டுக்கு செலவழிக்கிறது மாதிரி முடியுமான அளவுக்கு ஒரு ஏழை குடும்பத்தை, ஒரு ஃபகீரான குடும்பம், ஒரு மிஸ்கீனான குடும்பம், ஒரு யதீமான பிள்ளைய பராமரிச்சு, அவர்களை படிக்க வச்சு, அவர்களை தீன விளங்க வச்சு, அவர்களை நல்லதோர் நிலைக்கு கொண்டு வரத்துக்குரிய முயற்சிய ஒவ்வொரு செல்வந்தர்களும் திட்டம் தீட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் இந்த உயர்வை வைத்திருக்கிறார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், சேவனப்படுத்த மாட்டான். யார் சொல்றது? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான் என்று சொல்லிட்டு ஏன் காரணம் ஐந்து விடயங்களை சொன்னாங்க. அதுல ஒன்று முதலாவது சொல்லி காட்டினாங்க, நீங்க உறவினர்களை சேர்ந்து நடக்கிறீங்க. இரண்டாவது சொன்னாங்க, இந்த உம்மத்துல தொழில் செய்ய இயலாம, குடும்பம் நடத்த இயலாம, செலவழிக்க இயலாத கஷ்டவாளிகளை நீங்க சுமந்து கொள்றீங்க, விருந்தாளிகளை கவனிக்கிறீங்க, துப்சிபுல் மாதும் வசதி இல்லாதவர்களுக்கு தொழில் ஏற்பாடு செய்றீங்க, அல்லது தொழில் செய்து அவர்களை கவனிக்கிறீங்க. ஐந்தாவது, ஏதாவது வாழ்க்கையில கஷ்டம் ஏற்பட்டால் கஷ்டம் ஏற்பட்டவர்களை கவனிக்கிறீங்க, அவர்களுக்கு உதவி செய்றீங்க என்று அழகான ஆறு விடயங்களை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்றார்கள். அன்பானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவுக்கு போன முதல் வேளை, மதீனாவுக்கு போன உடனே முதல் வேளையாக அன்னார் செய்த வேளை என்ன? மக்காலிருந்து வெறும் கையோடு வந்திருக்கக்கூடிய முஹாஜிர் ஃபகீர்கள், ஏழை மக்காவாசிகளை, மதீனா உள்ள செல்வந்தர்களையும் நபியாங்க அனஸ் ரலியல்லாஹுடைய வீட்டில ஒன்று சேர்த்து 90 பேர், பாதி பேர் முஹாஜிரீங்கள் ஃபகீர்கள், பாதி பேர் அன்சாரிகள் செல்வந்தர்கள், அனஸ் ரலியல்லாஹு வீட்டில் ஒன்று சேர்த்து அவர்கள் ஒருவரை ஒருவர் ஜோடு பண்ணார்கள். ஒரு முஹாஜிர் ஃபகீர், ஒரு அன்சாரி செல்வந்தர் சேர்த்தாங்க இந்த 90 பேரையும். அப்துல் ரஹ்மான் அவுஃபையும் சேர்த்தார்கள், சல்மான் பார்சியையும் சேர்த்தார்கள், அலி ரலியல்லாஹு சேர்த்தார்கள். இப்படி நபியார்கள் சேர்த்துட்டார்கள். எனக்கு சேர்த்துட்டதுக்கு பிறகு அன்சாரிகள் வந்தாங்க, அல்லாஹ் தூதரே எங்கள்கிட்ட ஈச்சப்பல தோட்டம் இருக்கிறது, அதை நீங்களே ரெண்டா பிரிச்சு இந்த முஹாஜிர் ஃபகீர்களுக்கு அரவாசம் கொடுங்கோ, மத்த பாதியை நாங்க வச்சுக்கொள்றோம். நபியார்கள் சொன்னாங்க வானம், அப்ப என்ன செய்ய? அடுத்த திட்டம் சொன்னாங்க, அப்படி என்றா இந்த ஏழு சகாபாக்களுக்கு சொல்லுங்க, மக்காவாசிகளுக்கு எங்கட தோட்டத்துல வேலை செய்ய சொல்லுங்க, எங்கட இந்த ப்ராஃபிட்ல வருமானத்துல நாங்க அவங்களை சேர்த்துக் கொள்றோம், அவங்களுக்கு வருமானத்துல பாதி கொடுக்கிறோம், அவங்களுக்கு வேலை செய்ய சொல்லுங்க. நபி சாஸ்திரம் நல்ல எல்லா மகா சகாபாக்கள் சொன்னாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறோம் யார சொல்லலாம். கொஞ்சம் யோசிங்க, வெறும் கையோட வந்தவர்கள், கஷ்டத்தோடு வந்தவர்கள், அந்த வறுமையுடன் வந்தவர்கள், இவர்களை வறுமை போக்க, அவருடைய பொருளாதார நெருக்கடியை போக்க நபியாக கையாண்ட மிகப்பெரிய ஒரு உத்தியோகம், மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் இந்த உம்மத்துக்கு செய்தி காட்டினார்கள். அன்பானவர்களே, இன்றே நாங்களும் சிந்திப்போம். நபியாக சொன்னாங்க, யதீமை பராமரிப்பவரும் நானும் சொர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்று ஆசையூட்டினார்கள். மேலும் சொன்னாங்க, யாரு தொழில் செய்யும் பொழுது, சம்பாதிக்கும் பொழுது நீய செய்கிறார், அதில் அர்மரதிவல் மிஸ்கீன், விதவைகள், ஏழைகள், மிஸ்கீன்களை நான் பொறுப்பெடுத்து கவனிப்பேன், என்ற நீயத்தோடு தொழில் செய்வாரையானால் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை போன்று என்று உயர்த்தினார்கள் அந்த மக்களை. எனவே அன்பானவர்களே, நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த செல்வம் அது எமக்குரியது மாத்திரமல்ல, அதை பாதுகாப்பதற்கும் அதன் மூலம் உரிய இடத்தை நாம் அடைவதற்கும் நாங்கள் அல்லாஹ் சொல்ற இந்த ஃபகீர் மிஸ்கீன் அனாதை இந்த மூன்று சாராரையும் இனங்கண்டு பொறுப்பெடுத்து அவர்களை நல்லதோர் நிலைக்கு நாங்கள் கொண்டு வர முயற்சிப்போமே. ஆனால் அல்லாஹ் எங்கட பிள்ளைகளையும் அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழ பழகுவதோடு எங்கட பிள்ளைகளும் ஒழுக்கமாக பழகுவார்கள், பாவங்கள் இல்லா போகும். இந்த இந்த அசிங்கங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடியவைகள் இல்லாமல் போறதுக்கு செல்வந்தர்களுடைய செல்வத்தினால் மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவனுடைய தீனை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக எங்களை ஆக்கி எழுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.